The following is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text number 16 through 24, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on February 19th, 1969, in Los Angeles.
Penvarum Bhagavad Gita Unma Yuravil, 6th Adhyayam, 16 mudal 24 varailana slogangalukku upanyasam valangiyavar, தெய்வத்திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் February 19 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. பதினாறாவது ஸ்லோகம். அர்ஜுனா, எவனொருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகின்றானோ, அத்தகையோன் யோகி ஆவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆமாம், இது ரொம்ப நல்லது.
Nothing is prohibited because after all you have to execute the yoga process with your this body.
எதுவுமே தடை செய்யப்படலை. ஏன்னா இந்த யோக வழிமுறையை வந்து உங்களுடைய இந்த உடலை வச்சு தான் நீங்க செயல்படுத்தி ஆக வேண்டியிருக்கு.
To make the best use of a bad bargain. You see, this material body is a source of all miseries.
மிக மோசமானதையும் சிறப்பாக உபயோகிக்க பார்க்கணும். இந்த ஜட உடல்ன்றது எல்லா துன்பங்களுக்கும் மூலமா இருக்கு.
Actually, the spirit soul has no misery. Just like normal condition of a living entity is healthy life.
உண்மையிலே ஆத்மாவுக்கு துன்பன்றது எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு, சாதாரண நிலையில ஒரு உயிர்வாளி ஆரோக்கியமான நிலையில தான் இருக்கான்.
Disease takes place by certain contamination infection. Disease is not our life.
ஒரு குறிப்பிட்ட மாசுனாலேயோ அல்லது தொற்றுதல்னாலேயோ இந்த வியாதின்றது வருது. வியாதியே நம்முடைய வாழ்க்கை கிடையாது.
Similarly, the present position of material existence is a disease condition of the soul.
அதே மாதிரி இப்ப இந்த ஆத்மா இருக்கக்கூடிய சூழ்நிலையானது வியாதி அடைந்த ஒரு சூழ்நிலை மாதிரி.
And what is the disease? The disease is this body.
இப்ப அந்த வியாதின்றது என்ன? அந்த வியாதியே இந்த உடல்தான்.
Because this body is not meant for me. This is not my body. Just like your dress. You are not the dress. But we are differently dressed here. Somebody red collar, somebody white collar, somebody yellow collar. That collar, I am not this collar.
ஏன்னா இந்த உடல் எனக்கானது அல்ல. இது என்னுடைய உடல் அல்ல. இப்ப இந்த உடை மாதிரி இந்த உடை நான் இல்லை. நான் இப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வெவ்வேறு உடை உடுத்திருக்கோம். ஒருத்தர் சிகப்பு நேரத்தில், ஒருத்தர் வெள்ளை நேரத்தில், ஒரு சிலர் மஞ்சள் நேரத்தில் உடை உடுத்திருக்கீங்க. ஆனால் நான் இந்த நிறம் அல்ல.
Similarly, this body, I am white man, black man, Indian, American, or this Hindu, Muslim, Christian. This is not my position. This is all disease condition.
அதே மாதிரி இந்த உடல், நான் வெள்ளைக்காரன், நான் கருப்பன், நான் இந்தியன், நான் அமெரிக்கன் அல்லது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன், இது என்னுடைய நிலையே இல்லை. இது வியாதி அடைஞ்ச நிலை.
This is concerned. We are trying to get out of the disease. That is yoga system. To connect again with the Supreme. Because I am part and parcel.
நீங்க இந்த வியாதியிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சிக்கிறீங்க. அதுதான் இந்த யோக வழிமுறை. மறுபடியும் அந்த உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னா நாம அவரோட அம்சம்.
The same example. Somehow or other, the finger is cut off and it is falling on the ground. It has no value. My finger, when it is cut off and it is lying on the ground, it has no value.
அதே உதாரணம், இப்போ எப்படியோ இந்த விரலானது வெட்டுப்பட்டு தரையில் விழுந்து கிடக்குது, அதுக்குன்னு இப்போ மதிப்பு எதுவுமே கிடையாது. என்னுடைய விரல் தான், ஆனால் இப்போ வெட்டுப்பட்டு தரையில் கிடக்குது, அதுக்கு எதுவும் மதிப்பு கிடையாது.
பட் as soon as the finger is joined with this body, it has got millions and trillions of dollars there.
ஆனால் இந்த விரலானது இந்த உடலோடு ஒட்டி கொண்ட உடனே அதுக்குன்னு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு வந்துருது.
In value.
அதை மதிப்பிட முடியாததா ஆயிடுது.
Similarly, we are now disconnected with God or Krishna.
அதே மாதிரி இப்போ கடவுள்கிட்ட இருந்து நம்ம துண்டிக்கப்பட்ட நிலையில இருக்கோம்.
By this material condition. Forget, not disconnected. Connection is there.
அது இந்த பௌதிக சூழ்நிலையினால நம்ம மறந்துட்டு இருக்கோம். தொடர்பு இல்லைன்றதல்ல, தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு.
God is supplying our all necessities. Just like a state prisoner is disconnected from the civil department. He has come to the criminal department. Actually not disconnected. The government is still taking care.
கடவுள் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் பராமரிச்சிட்டு இருக்கார். எப்படி ஒரு கைதி சிவில் துறையிலிருந்து விடுபட்டு குற்றவியல் துறைக்கு வரானோ அந்த மாதிரி. உண்மையிலேயே அவன் அரசாங்கத்திலிருந்து துண்டிக்கப்படலை, அரசாங்கம் தான் அவனை இன்னமும் பராமரிக்குது.
பட் லீகலி டிஸ்கனெக்டட். Similarly, we are not disconnected. We cannot be disconnected because there is no existence of anything without Krishna. So how can I be disconnected?
ஆனா சட்டப்பூர்வமா அவன் துண்டிக்கப்பட்டிருக்கான். அதே மாதிரி நம்ம துண்டிக்கப்படலை, நம்ம துண்டிக்கப்பட முடியாது. ஏன்னா கிருஷ்ணரோட தொடர்பு இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம துண்டிக்கப்பட்டு இருக்க முடியும்?
This connection is that by forgetting Krishna, instead of engaging myself in Krishna consciousness, I am engaged in so many nonsense consciousness. That is disconnection.
தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அது கிருஷ்ணரை மறந்து நம்ம நம்மளை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்திக்கிறதுக்கு பதிலாக எத்தனையோ அபத்தமான உணர்வில் நம்மளை ஈடுபடுத்திட்டு இருக்கோம். அதுதான் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது.
Instead of thinking myself that I am eternal servant of God or Krishna, I am thinking I am servant of my society, I am servant of my country, I am servant of my husband, I am servant of my wife, I am servant of my dog, or so many. This is forgetful.
என்னைனா கடவுள் அல்லது கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன் நினைக்கிறதுக்கு பதிலாக நான் என்னுடைய சமுதாயத்தினுடைய சேவகன், நான் என்னுடைய நாட்டோட சேவகன், நான் என்னுடைய கணவனுடைய சேவகன், நான் என்னுடைய மனைவியோட சேவகன், நான் என்னுடைய நாயோட சேவகன், இந்த மாதிரி பலவிதமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் மறதி. அது எப்படி நடந்தது? இந்த உடலால
Because I am born in America, I think American.
இந்த தவறான உணர்வு எல்லாம் வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த உடல் தான். ஏன்னா நான் அமெரிக்காவில் பிறந்ததால நான் அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன்.
And because I am thinking American, the American government claims, yes, you come and fight, give your life. That's what.
நான் அமெரிக்கன் நினைக்கிறதுனால அமெரிக்க அரசாங்கம் வந்து அழைக்குது, ஆமா நீ வா, வந்து சண்டை போடு, உன் உயிரை கொடு.
Why? This body.
ஏன்? இந்த உடலால.
Therefore, the intelligent person should know that I am suffering all miserable condition of my life due to this body.
அதனால தான் ஒரு புத்திசாலிக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, என் வாழ்க்கையினுடைய எல்லா துக்ககரமான நிலையையும் நான் அனுபவிக்கிறேன்னா அது இந்த உடலால தான்.
So, we should not act in such a way that this imprisonment with this material body will continue birth after birth.
அதனால தான் பிறவிதோறும் இந்த ஜட உடல்ல சிறைப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை அடையாத வகையில நம்ம நடந்து கொள்ளணும்.
Either American body, Indian body, dog's body, hog's body, so many, 8,400,000 of bodies.
அது அமெரிக்க உடலா இருக்கலாம், இந்திய உடலா இருக்கலாம், நாய் உடலா இருக்கலாம், பன்றி உடலா இருக்கலாம், 84 லட்சம் வகையான உடல் இருக்கு.
That is called jiva. How to get out of this contamination?
எப்படி இந்த உடல் என்ற இந்த களங்கத்திலிருந்து விடுபட்டு வர்றது? அதுக்கு பேரு தான் யோகா.
But the first instruction is to understand that I am not this body. That is the basic principle of Bhagavad Gita teaching.
முதல் உபதேசமே நான் இந்த உடல் அல்ல என்றதை புரிந்து கொள்றது. அதுதான் பகவத் கீதனுடைய அடிப்படை கொள்கையே.
அசச்சானம் சூதஸ்தங் பிரஜாவாதாங் சுபாசஸ். My dear Arjun, you are talking very nicely. That's like a very advanced, learned man. But you are talking on the bodily platform, all nonsense.
Asochan anvasochastvam pragyavadam shabasase. எனதருமை அர்ஜுனா, நீ ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த அறிஞனை போல பேசுற. ஆனா நீ பேசுறது எல்லாம் இந்த உடல் என்ற தளத்துல எல்லாம் அபத்தமானதா இருக்கு.
Father of this, oh, they are my relatives, they are my this, they are my this, how can I kill, how can I do, I cannot. The whole atmosphere consciousness is what?
Na, ivungaloda appa, oh, ivungalla enudaiya uravinargal, ivunga avungalla, ivunga, na eppadi kolradhu, na eppadi seiyradhu, ennala mudiyadhu. Motta unarvum paathinga, udalnradhu dhaan.
Therefore, Krishna, just after Arjuna's accepting him, his spiritual master, he is immediately chastising him, as a master chastises his disciple.
அதனால தான் அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு குரு எப்படி சீடனை தண்டிப்பாரோ, கண்டிச்சு பேசுவாரோ, அதே மாதிரி கண்டிக்கிறார்.
You nonsense. You are talking very wisely, as if you know so many things. But your position is this world.
நீ ரொம்ப அபத்தமா பேசுற. நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஆனா நீ இந்த உடல் என்ற நிலையில தான் இருக்க.
So the whole world, they are posing themselves as highly advanced in education. Science, philosophy, these, that, politics, so many things. But their position is this body.
இந்த உலகம் மொத்தமும் மக்கள் ரொம்பவும் கற்றறிந்தவர்களா தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. விஞ்ஞானம், தத்துவம், இது அது, அரசியல், பல விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நிலை உடல் என்ற நிலைதான்.
Just like an example, a vulture rises very high, 7 miles, 8 miles up. Wonderful, you cannot do that. And he has got wonderful eyes also. There is small eyes, vulture. It is so powerful that it can see from 7 mile distance where there is a carcass, dead body.
ஒரு உதாரணம் இருக்கு. இந்த கழுகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கும். 7 மைல், 8 மைலுக்கு மேலே போகும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களால் அது மாதிரி பறக்க முடியாது. அவ்வளோ உயரத்தில் போய் அதுக்கு இருக்கிற அந்த சின்ன கண்ணால் ரொம்ப கூர்மையாக பார்க்குற அளவுக்கு சக்தி கொண்டிருக்கு. அவ்வளோ தூரத்திலேருந்து என்ன பார்க்கணும்னா எங்கே இறந்து போன உடல் கிடக்குது.
So he has got good qualification. He can rise very high. He can see from a distant place. Ah, but what is his object? A dead body.
அதுக்கு ரொம்ப நல்ல தகுதி இருக்கு. ரொம்ப உயரத்தில் போக முடியும். ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய குறிக்கோள் என்ன? எதை பார்க்குது? இறந்து போன உடல், அவ்வளவுதான்.
His perfection is to find out a carcass, dead body, and to eat. That's all.
இறந்து போன உடலை கண்டுபிடிக்கிறதுல தான் பக்குவம் இருக்குது. அதை சாப்பிடணும், அவ்வளவுதான்.
Similarly, we may go up very high education. But what is our objective? What I am saying? How to enjoy sense, this body, that's all.
அதே மாதிரி நம்ம ரொம்ப உயரத்துக்கு போகலாம், உயர் கல்வி கற்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம என்னத்தை பார்க்குறோம்? எப்படி புலன்களை திருப்திப்படுத்துறது? இந்த உடலை எப்படி திருப்திப்படுத்துறது? அவ்வளவுதான்.
Advertisement? Oh, he has gone. He's putting 700 miles. What do you do? What is your occupation? Sense gratification. That's all. That is animal.
ஓ, அவர் ஸ்புட்னிக்ல 700 மைல் மேல உயரத்துல போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? அவருடைய வேலை என்ன? புல நின்போம், அவ்வளவுதான். அது ஒரு மிருகம்.
People are not considering how they are implicated with this bodily concept of life.
மக்கள் எப்படி நம்ம இந்த உடல் என்ற எண்ணத்தலான வாழ்க்கையில நம்மளை சிக்க வச்சிட்டு இருக்கோன்றத சிந்திக்கிறது இல்லை.
So, one should first of all know that our miserable condition, a material existence, is due to this body.
அதனால நம்ம இந்த பௌதிக இருப்பினுடைய துக்ககரமான நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த உடல் தான் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
At the same time, this body is not permanent. Supposing I identify everything with this body, family, society, country, these, that, so many things. But how long? It is not permanent.
அதே சமயத்தில் இந்த உடல் நிரந்தரமானது அல்ல. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த உடல், குடும்பம், சமுதாயம், நாடு, இது அது இந்த மாதிரி பல விஷயத்தோடு அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு காலத்துக்கு? அது நிரந்தரமானது இல்லையே.
அசன், அசன் மீன்ஸ் இட் வில் நாட் எக்ஸிஸ்ட்.
அசத், அசத் அப்படின்னா இல்லாத ஒன்று.
அசன் அபி கிளேச தேஹ, சிம்பிளி டிராவல்ஸ், நாட் பர்மனன்ட் அண்ட் சிம்பிளி கிவிங் டிராவல்.
அசனபி கிளேஷத ஆசதேக, வெறுமனே தொந்தரவு தான். இது நிரந்தரம் இல்லாதது, எப்பொழுதும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
That is intelligence. How to get out of this body?
எப்படி இந்த உடல்ல இருந்து விடுபட்டு வர்றது? அதுதான் புத்திசாலித்தனம்.
People come, says that I am not in peace, I am in trouble, my mind is not peace. But when the medicine is offered, he does not accept.
மக்கள் வந்து சொல்றாங்க, எனக்கு அமைதியே இல்லை, நான் ரொம்ப தொந்தரவுக்குள்ள இருக்கேன், என்னுடைய மனசு அமைதியா இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது நம்ம மருந்து கொடுத்தோம்னா அதை அவன் ஏத்துக்க மாட்டான்.
He wants something palatable, what he has understood, that's all.
எது சுவை மிக்கதுன்னு அவன் புரிஞ்சிட்டு இருக்கானோ அதுதான் அவன் வேணும்னு விரும்புறான்.
Many people come to us, Swamiji, this is my opinion. And as soon as we suggest the medicine, he will not accept. Because he wants a medicine which will be acceptable by him.
பல பேர் நம்ம கிட்ட வராங்க, சுவாமிஜி, ஓ இதுதான் என்னுடைய நிலை, நீங்க அதுக்கான மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிங்க அப்படின்னா உடனே அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த மருந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதுதான் அவங்க வேணும்னு விரும்புறாங்க.
அதனால
நம்ம எப்படி எதையுமே அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்ப ஏன் நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க? நீங்களே சொந்த மருத்துவத்தை பார்த்துக்க
வேண்டியதானே. But that does not mean we should not take care. Just like you are going from one place to another place on your car. The car, you are not this car, but because you have to use the car for your work, you have to take care of the car
also. இங்க என்ன பரிந்துரைக்கப்படுதுன்னா, இந்த உடல் பிரயோஜனமற்றது, ஆனால் அதுக்காக நம்ம இந்த உடலை பராமரிக்கிறது இல்லை அப்படின்றது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் இன்னொரு இடத்துலேருந்து அப்படின்னா, நீங்கள் அதுக்காக ஒரு வாகனத்தை உபயோகிக்கிறீங்க. இப்போ அந்த வாகனம் நீங்கள் கிடையாது, ஆனால் அந்த வாகனத்தை நீங்கள் உபயோகிக்கிறதுனால, உங்களுடைய வேலைக்கு நீங்கள் பயன்படுத்துறதுனால, நீங்கள் அந்த வாகனத்தையும் பராமரிக்க வேண்டியிருக்கு.
But not much care that you simply become absorbed in the car business and no other business. Attach somebody, too much attachment to the car is polishing the car whole day.
ஆனா அதுக்காக வெறுமனே அந்த கார் பற்றி அந்த வாகனத்தை பற்றி அதோட சிந்தனையிலேயே இருந்துட்டு வேற எதையும் நினைக்காம வேற எதையும் செய்யாம இருக்கிறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வாகனத்து மீது ரொம்ப பற்றோடு இருக்கார் அப்படின்னா, அந்த வாகனத்தை வந்து ரொம்ப நல்லா தினசரி நாள் முழுக்க பல பலன்னு தேய்ச்சி வச்சுட்டு இருக்கலாம். பாருங்க, வாகனத்தை பல பலப்பா வச்சுக்கிறது.
We should not be too much attached to this body. But because with this body you have to execute Krishna consciousness. Therefore, we should keep it fit also.
அதனால இந்த உடல் மீது ரொம்பவும் நம்ம பற்றோடு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உடல் மூலமாக தான் நம்ம கிருஷ்ண உணர்வு செயலில் ஈடுபட வேண்டி இருக்குன்றதுனால இந்த உடலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும்.
That is called jitta vairagya. You should not neglect. You shall take regular bath, you shall take regular nice food, Krishna prasadam, keep our mind and body healthy.
அதுக்கு பேர் தான் யுக்த வைராக்கியம். நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம தொடர்ந்து வழக்கமாக குளியல் பண்ணணும். நம்ம வழக்கமாக நல்ல உணவு கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கணும். நம்முடைய மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது தேவையானது தான்.
So Krishna consciousness movement does not say that artificially you simply make some renouncement. All nonsense.
அதனால் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்றது பெருமனே செயற்க ஏதோ துறவு கொள்றது கிடையாது. அதெல்லாம் அபத்தமானது.
And to recompensate, you take to some drugs, you take to some intoxication. No. You take nice food. Krishna has given nice food.
அதுக்கு பதிலாக ஏதாவது போதை மருந்து சாப்பிட்றது, மதுபானம் மருந்துறது, அந்த மாதிரி அல்ல. நீங்க நல்ல உணவு சாப்பிடுங்க. கிருஷ்ணர் ரொம்ப அருமையான உணவு கொடுத்திருக்கார்.
Fruits, grains, meal, you can prepare hundreds and thousands of preparation nice with this food, grains, and we are doing that.
பழங்கள் இருக்கு, தானியங்கள் இருக்கு, பால் இருக்கு. நீங்க அதை வச்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை ரொம்ப அருமையா செய்யலாம். அந்த உணவு தானியங்கள்லாம் வச்சு நம்ம அதை செய்துக்கிட்டு தான் இருக்கோம்.
Our purpose for inviting you in the love feast is that replace with Krishna prasadam with your all nonsense foods. They are not healthy. These are healthy food. Healthy food, palatable, healthy food.
உங்களை நாங்கள் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய இந்த அபத்தமான உணவுகளுக்கு பதிலாக கிருஷ்ண பிரசாதத்தை கொடுக்கணுன்றதுக்கு தான். உங்களுடைய உணவு எல்லாம் ஆரோக்கியம் இல்லாத உணவு, ஆனால் இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு, ரொம்ப சுவைமிக்க உணவு.
ஸோ ஈ கிருஷ்ண பிரசாதம், நைஸ் பிரசாதம், இஃப் யூ ஆல் தங் வாண்ட் சம் நைஸ் பேலட்டபிள் டிஷ், வி கேன் சப்ளை யூ ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டு கிருஷ்ணா.
அதனால் நல்ல கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல பிரசாதம், உங்களுடைய நாக்குக்கு நல்ல சுவைமிக்க நல்ல பதார்த்தம் வேணும் அப்படின்னா எங்களால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை கொடுக்க முடியும். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சு
samosa and this sweet ball, rasagulla and these, so many things you can supply. You see, you are not prohibited.
நிறைய இனிப்பு உருண்டைகள், ரசகுல்லா, சமோசா, இந்த மாதிரி நிறைய நிறைய பதார்த்தங்களை எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு அது தடை பண்ணப்படல.
But don't take too much. Oh, it is very palatable language. One does not. Rasagulla. No, don't take. Then that is not good. That is greediness. You should simply take so much as will keep your body fit.
ஆனா ரொம்ப அதிகம் சாப்பிடாதீங்க. ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கு, நான் வந்து ஒரு டசன் ரசகுல்லா சாப்பிட்றேன், அந்த மாதிரி அதிகமாக சாப்பிடாதீங்க. அப்போ அது நல்லது இல்லை, அது பேராசை. நீங்கள் வெறுமனே இந்த உடலையும் ஆத்மாவையும் ஒன்றா வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க.
You should sleep so much as will keep your body fit.
நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, எவ்வளவு சாப்பிட்டா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குமோ அவ்வளவுதான் சாப்பிடணும்.
நதிங் மோ யுக்த ஆஹார விஹாரஸ்ய யோக பவதி சித்தி. திஸ் இஸ் கால்ட் யுக்தா. வி ஷுட் ஈட் சிம்பிளி ஃபார் கீப்பிங் ஹெல்தி கண்டிஷன். வி ஷுட் ஸ்லீப் சிம்பிளி ஃபார் கீப்பிங் ஹெல்தி. பட் இஃப் யூ கேன் ரிடியூஸ், தட்ஸ் நைஸ், பட் நாட் அட் தி ரிஸ்க் ஆஃப் பிகமிங் சிக்.
எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது. யுக்தாகார விஹாரச யோக பவதி சித்தா, அதுக்கு பேர் தான் யுக்தா. நீங்கள் வெறுமனே உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் சாப்பிட்ணும். நம்ம தூங்கணும், வெறுமனே இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அதை குறைக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் அதனால் வியாதி வர்ற அளவுக்கு போயிடக்கூடாது.
So, don't try to eat less artificially, you eat, but try to minimize it. The more, therefore, there are prescriptions of fasting, at least 2 compulsory fasting in a month.
ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டோம், அதனால் செயற்கையாக நம்ம ரொம்ப குறைச்சி சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் குறைச்சி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால தான் விரதம் இருக்கிறதுலாம் கூட பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மாதத்தில் 2 முறை கண்டிப்பாக எல்லாருமே உபவாசம் இருக்க வேண்டியிருக்கு.
And there are other fasting days. The more you can reduce your sleep and eating, you keep good health, especially for spiritual purpose, but not artificial.
மற்ற விரத நாட்களும் இருக்கக்கூட, ஆனால் நீங்கள் உறங்குறதையும் சாப்பிட்றதையும் நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ, அதே சமயத்தில் ஆன்மீக நோக்கத்துக்காக உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுட்டிங்கன்னா அது நல்லது. ஆனால் அது செயற்கையாக இருக்கக்கூடாது.
Not artificial, but when you advance, naturally you will not feel. Just like Raghunath Das Goswami, there are examples. Raghunath Das Goswami was very rich man's son.
ஆனால் எப்போ நீங்கள் முன்னேற்றம் அடைகிறீங்களோ இயற்கையாகவே நீங்கள் அதை உணருவீங்க. அதுக்கு உதாரணம் எல்லாம் இருக்கு. இப்போ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இருக்கார், பெரிய செல்வந்தருடைய மகன்.
And he left home. So he joined Lord Chaitanya. So his father, he was the only son, very beloved son, very nice wife. Left everything.
அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். சைதன்ய மகாபிரபு கூட சேர்ந்துட்டார். அவருடைய தந்தைக்கு இவர் தான் ஒரே மகன். அவர் ரொம்ப பிரியமானவர், ரொம்ப நல்ல மனைவி இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டார்.
So his and left means stealing without saying anything. Somewhere or other left home. And the father could understand, he has gone to Lord Chaitanya at Puri. So he sent 4 servants because he was very rich man.
விட்டுட்டார் அப்படின்னா எதையுமே சொல்லாம எப்படியோ வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அவருடைய தந்தையால் புரிந்து கொள்ள முடியுது, இவர் வந்து பூரியில் போய் சைத்தன்ய மகாபிரபு கூட சேர்ந்துட்டாருன்னு. அதனால் அவர் பெரிய செல்வந்தர்ன்றதுனால 4 சேவகர்களை அனுப்பி வைக்கிறார்.
and 400 rupees. 500 years ago, 400 rupees meant 20 times at the present time. So, first of all, he accepted that, oh, father has not liked. So, how you are spending money?
அவங்களோட சேர்த்து 400 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார். 400 ரூபான்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மதிப்புக்கு 20 மடங்கு அதிகம். சரி, இப்போ முதல்ல அந்த பணத்தை அவர் ஏற்றுக்கிறார். சரி, அப்பா அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லி இப்போ அந்த பணத்தை அவர் எப்படி செலவழிச்சார்?
Offering feasting.
அவர் எல்லா சந்நியாசிகளையும் பூரியில் இருக்கிற எல்லா துறவிகளையும் அழைச்சார். ஒவ்வொரு மாசமும் அவங்க எல்லாருக்கும் பெரிய விருந்து படைச்சார்.
Then after few days, Lord Chaitanya inquired his secretary, Sarup Damodar, oh, nowadays I don't get any invitation from Raghunath. What happened?
கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய காரியதரிசியான ஸ்வரூப் தாமோதரிட்ட விசாரிக்கிறார். ஓ, இப்பெல்லாம் ரகுநாதரிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்பும் வர்றதில்லையே, என்ன ஆச்சு?
சார், ஹி ஹஸ் ஸ்டாப்ட் அக்செப்டிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் மணி.
ஐயா, அவருடைய தந்தை கிட்ட இருந்து அவர் வழக்கமா வாங்கிட்டு இருந்த அந்த பணத்தை இப்ப அவர் வாங்குறது இல்ல.
ஓ, தட்ஸ் வெரி நைஸ்.
ஓ, அது ரொம்ப நல்லதே.
ஹி தாட் தட் ஐ ஹேவ் ரினவுன்ஸ் எவ்ரிதிங் and I'm enjoying my father's money. This is not nonsense. He refused. He asked the man, you go home, I don't want money. Then how is living? He's standing on the staircase of Jagannath's temple, and when the priest go home with their prasadam, they offer something and he's satisfied. So Chaitanya Mahaprabhu said, this is all right, very nice.
அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய அப்பாவோட பணத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப அபத்தம். அதனால் அவர் அதை மறுத்துட்டார். அந்த சேவகனை வந்து, நீ வீட்டுக்கு போ, எனக்கு இந்த பணம் வேணாம்னு சொல்லிட்டார். அப்போ அவர் எப்படி வாழ்ந்துட்டுருக்கார்? அவர் வந்து இந்த ஜெகநாதர் கோயில் முன்னாடி நின்றுட்டுருக்கார். அங்கே அந்த கோயில் பூஜாரி வெளியில் வரும்போது அவர் கொடுக்குற பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டு அவர் திருப்தி அடைஞ்சிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஓ, அது பரவாயில்லையே, ரொம்ப நல்லதே.
Then Chaitanya Mahaprabhu was inquiring how he is standing there. So he saw he is standing. So Raghunath Das Goswami, after a few days, he stopped that standing.
அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு அவர் அங்கே எப்படி நின்றுட்டு அந்த பிரசாதம் வாங்குறாருன்றதை விசாரித்தார். ரகுநாத கோஸ்வாமி சில நாட்களுக்கு அப்புறம் அங்கே நின்று அந்த பிரசாதம் வாங்குறதையும் நிறுத்திட்டார்.
Then Chaitanya Mahaprabhu inquired his secretary, I don't see Raghunath standing there. What is he?
பிறகு சைத்தன்ய மகாபிரபு அவருடைய காரியதரிசிக்கிட்ட விசாரித்தார், இப்பெல்லாம் நான் ரகுநாதர் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியறது இல்லையே, எங்கே போயிட்டார் அவர், என்ன பண்ணுறார்?
நோ சார், ஹி ஹஸ் கிவன் அப் தேர் ஸ்டாண்டிங் பிகாஸ் ஹி தாட், ஓ, ஐ அம் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் லைக் எ ப்ராஸ்டிடியூட், சம்படி வில் கம் அண்ட் கிவ் மீ சம். நோ, ஐ டோன்ட் லைக்.
இல்லைங்க ஐயா, அவர் இப்போ அங்கேயும் நிற்கிறது இல்லை. ஏன்னா அவர் நினைச்சார், ஓ, நான் இங்கே ஒரு விபச்சாரி மாதிரி நின்றுட்டு யாராவது வந்து ஏதாவது கொடுப்பாங்களான்னு காத்துட்ருக்கேனே, அது நான் செய்யக்கூடாதுன்னு இப்ப அதையும் விட்டுட்டார்.
Oh, that's very nice. Then how is eating?
Oh, அது ரொம்ப நல்லது. அப்ப அவர் எப்படி தான் சாப்பிடுறார்?
Oh, he is collecting some rejected rice in the kitchen and that he is eating.
Oh, அவர் சமையல் அறையில எதெல்லாம் ஒதுக்கப்பட்டதோ அந்த சாதத்தை சேமிச்சு அதை சாப்பிடுறாரு.
So to encourage Raghunath Das Goswami, one day Chaitanya Mahaprabhu went to his room. Raghunath, I heard that you are eating very nice food stuff and you are not inviting me.
அதனால ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அறைக்கு போனார். ரகுநாதரே, நீங்கள் ரொம்ப நல்ல சுவையான உணவு பதார்த்தம் சாப்பிட்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன நீங்கள் அழைக்க மாட்டேங்கிறீங்களே?
He has not replied. So he was finding out where he has kept that rice. And he took and immediately began to say, you do not eat. This is not fit for you. Oh, it is Jagannath Prasadam. How do you say it is not fit?
எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்தார். இப்போ மகாபிரபு அவர் வச்சிருந்த அந்த சாதத்தை கண்டுபிடிச்சு அதை உடனடியாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். மகாபிரபு, இதை நீங்கள் சாப்பிடாதீங்க, இது உங்களுக்கு பொருத்தமானது இல்லைன்னார். ஓ, இது ஜெகநாதர் பிரசாதம், எப்படி இது எனக்கு பொருத்தமானது இல்லைன்னு சொல்றேன்?
Just to encourage, he may not think that I am eating this Egypt. In this way, Raghunath Das Goswami reduced his foodstuff. Ultimately, every alternate day, only one piece of what is called butter. So much.
ஓ, நம்ம ஒதுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுட்டு இருக்கமே அப்படின்னு அவர் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக மகாபிரபு அதை செய்தார். இந்த மாதிரி இறுதியில் ரகுநாதாஸ் கோஸ்வாமி படிப்படியாக அவருடைய உணவை குறைச்சிட்டே வந்து அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு சிறிதளவு வெண்ணெய் மட்டும் சாப்பிட ஆரம்பித்தார்.
And he was offering in bowing down hundreds times, chanting seven times. Sankha Purvaka Nama, you have heard it while singing six Goswami's song.
மேலும் அவர் நூற்றுக்கணக்கான முறை விழுந்து வணங்குவார். பல முறை அவர் நாம உச்சாரணம் பண்ணுவார். சங்கியா பூர்வக நாம, நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த ஆறு கோஸ்வாமிகளை பற்றின ஒரு பாடல் அது.
சங்கியா பூர்வக நாம கானனதி வி காலாவசானி கிருதோ. சோ தேர் ஆர் வெரி நைஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மினிமைஸ் ஆல் மெட்டீரியல் நெசசிட்டிஸ்.
அதனால் இந்த மாதிரி ரொம்ப அருமையான உதாரணங்கள்லாம் இருக்குது எப்படி நம்ம தேவைகளை குறைச்சிக்கணுன்றதுக்கு. எல்லா பௌதிக தேவைகளையுமே குறைச்சி கொள்ளணும்.
அப் டு தி பாயிண்ட் மீல், பட் தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன்.
எவ்வளோ குறைக்கணும்னா ஜீரோ நிலைக்கு வரணும், ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமானதல்ல.
Don't try to imitate Raghunath Das Goswami. But because they were associates of Lord Chaitanya, each one of them showed some example, unique example, how Krishna consciousness can be advanced.
Raghunath Das Goswami paathu nagal pannadhinga. Aanaa avanga Chaitanya Mahaprabhu oda sangathile irundhaangandradhanaala avanga ovvorutharume ரொம்ப விசேஷமான ஒரு உதாரணமாக இருந்து காட்டினாங்க எப்படி இந்த கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுன்றதுக்கு.
பட் அவர் பிசினஸ் இஸ் நாட் டு இமிட்டேட் தம், பட் ட்ரை டு ஃபாலோ தம்.
ஆனால் நம்முடைய கடமை அதை பார்த்து நடிக்கிறது அல்ல, அதை பின்பற்ற முயற்சிக்கிறது.
ட்ரை டு ஃபாலோ அஸ் ஃபார் அஸ் நாட் ஆர்டிஃபிஷியல்.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம பின்பற்றணும், ஆனால் செயற்கையாக இருக்கக்கூடாது.
Therefore, here it is said, there is no possibility of one's becoming a yogi if you try to become immediately Raghunath Das Goswami by imitating. You will fail.
அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் உடனடியாக ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆகணும் அப்படின்னு சொல்லி நடித்தார் அப்படின்னா அவருக்கு யோகி ஆகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க.
Whatever progress you have made, that will be finished. No, not that. You eat, but don't eat more. That's all. Eating more is no good. You eat. If you are an elephant, you eat 100 pounds. But if you are an ant, you eat 1 grain. Don't eat 100 pounds imitating the elephant.
நீங்க என்னெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். அதிகமாக சாப்பிட்றது நல்லதில்லை. நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ ஒரு யானையாக இருக்கீங்கன்னா 100 பவுண்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் ஒரு எறும்பாக இருந்தீங்கன்னா 1 தானியம் தான் சாப்பிட்ணும். எறும்பாக இருந்துட்டு நீங்கள் 100 பவுண்டு சாப்பிட்ணுன்னு யானை மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா அது கூடாது.
God has given food to the elephant and to the ant. But if you are actual elephant, then you eat like elephant. But if you are ant, don't eat like elephant. Then you eat like
கடவுள் யானைக்கும் சரி எறும்புக்கும் சரி தேவையான உணவு கொடுத்துருக்கார். இப்போ உண்மையிலேயே நீங்கள் யானை அப்படின்னா அப்போ யானை மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு எறும்பாக இருந்துக்கிட்டு யானை மாதிரி சாப்பிடாதீங்க, அப்போ நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க.
So here it is said, there is no possibility of one's becoming a yogi or jhon if one eats too much or is too little. Very nice program. Don't eat too little, eat whatever is required, but don't eat more.
அதனால இங்க என்ன சொல்லிருக்கனா, இப்படிப்பட்ட ஒருத்தர் யோகி ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அர்ஜுனா, ஒருத்தன் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. இது ஒரு நல்ல திட்டம். ரொம்ப குறைவாக சாப்பிடாதீங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க, ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க.
Similarly, don't sleep more if you can keep your health perfect, but try to reduce it. Suppose you are sleeping 10 hours, but if I keep myself fit, by sleeping 5 hours, why should I sleep 10 hours?
அதே மாதிரி அதிகமாக தூங்காதீங்க. உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்காக அதை குறைக்கணுன்றது இல்லை. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் 10 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா, அதே 5 மணி நேரத்தில் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா ஏன் நான் 10 மணி நேரம் தூங்கணும்?
So, this is the past. Don't do anything artificial. So far the body is concerned, we have got 4 demands. Eating, sleeping, mating and defend.
அதனால் இதுதான் வழிமுறை. நீங்கள் எதையும் செயற்கே செய்ய வேண்டாம். இப்போ இந்த உடல்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 4 தேவைகள் இருக்கு. உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்க செய்தல், தற்காத்தல்.
The defect is that modern civilization, that they are thinking that this eating process, sleeping process, if we can increase, that is very nice. If we can sleep the whole day and night on Saturday and Sunday, it is great profit enjoyment.
இந்த நவீன நாகரிகத்தில் இருக்கக்கூடிய குறையே என்ன அப்படின்னா, இந்த சாப்பிட்றது தூங்கிறது இதெல்லாம் நம்ம அதிகரித்தோன்னா அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சனி ஞாயிறு வந்தது அப்படின்னா, நாள் முழுக்க ராத்திரி முழுக்க நம்ம தூங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல லாபம், அதில் நிறைய இன்பம் இருக்குன்னு
நினைக்கிறாங்க.
இதுதான் இன்றைக்கி நாகரிகமாக இருக்கு. அவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது, 30 மணி நேரம் தூங்கலாம். அதை நீங்கள் செய்யாதீங்க, குறைங்க, ஆனால் அதை செயற்கையாக செய்யாதீங்க, குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
He who is regulated in his habits of eating, sleeping, working and recreation can mitigate all material pains by practicing the yoga system.
Yes.
17th ஸ்லோகம். உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும்.
If simply there is no question of attending a so-called yoga class and pay ₹5 or $5 fee to keep yourself reduced fat and so on, keeping your health fit. You simply practice.
பெயரளவிலான யோகா வகுப்புகளில் கலந்துட்டு $5 நீங்கள் பணத்தை கட்டி உங்கள் உடல் எறையை குறைக்கிறது அல்லது உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. நீங்க இதை வெறுமனே பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூங்குங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப அருமையா இருக்கும்.
There is no need of any extraneous help. Simply by practicing this, you'll have everything, all right.
வெளிப்புறமான உதவி எதுவுமே தேவையில்லை. வெறுமனே நீங்க இதை பயிற்சி செய்தீங்கன்னாவே எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும்.
Verse number 18. When the yogi, by practice of yoga, disciplines his mental activities and becomes situated in transcendence, devoid of all material desires, he is said to have attained
yes.
Yoga.
18th ஸ்லோகம். யோகி ஆனவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும்போது யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகிறான்.
To keep the mind in equilibrium, that is yoga perfection. To keep the mind, that how you can do? If you in the material field, you cannot keep your mind in equilibrium. That is not possible.
மனதை சமநிலையில் வைத்துக் கொள்றதுதான் யோகத்தின் பக்குவ நிலை. இப்போ அதை எப்படி செய்ய முடியும்? உங்களால் இந்த பௌதிக துறையில் உங்களால் மனதை சமநிலையில் வைக்க முடியாது, அது சாத்தியமில்லை.
டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பகவத்கீதா. இஃப் யூ ரீட் டெய்லி 4 டைம்ஸ் யூ நாட் கெட் தட். பட் டேக் எனி அனதர் புக், ஆஃப்டர் ரீடிங் 1 ஹவர் யூ கெட் தட்.
இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பகவத்கீதையை ஒரு நாளைக்கு 4 முறை படித்தீங்கன்னாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க. ஆனால் வேறு எந்த புத்தகத்தை நீங்கள் 1 மணி நேரம் படித்தாலும் நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க.
This chanting, Hare Krishna. You chant whole day and night and dance, you'll never get tired. But take another name. Just after half an hour, finished. It is bothering.
இந்த ஹரே கிருஷ்ணா பாடுறது இருக்கு, நீங்கள் ராத்திரி பகலாக ஆடி பாடி இந்த மந்திரத்தை பாடிட்டே இருக்கலாம், நீங்கள் சோர்வடையவே மாட்டீங்க. ஆனால் வேறு எந்த பெயரை நீங்கள் சொன்னாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க, அது பெரிய பாரமாக இருக்கும்.
Therefore, to fix up the mind means to keep your mind in Krishna. Then finish all you.
அதனால தான் மனதை நிலைநிறுத்துறது அப்படின்னா உங்களுடைய மனதை கிருஷ்ணரில் நிலைநிறுத்துறது, அவ்வளவுதான். அதுதான் யோகா.
You are perfect yogi. You haven't got to do anything. Simply fix up your mind. Savai mana krishna padaravind.
நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை, உங்களுடைய மனதை கிருஷ்ணரில் நிலைநிறுத்துங்க. சவை மன கிருஷ்ண பாதாரவிந்தையோர். நீங்க ஒரு பக்குவமான யோகி.
வாசாங்சி வைக்குன்னு, if you talk, you talk of Krishna. If you eat, eat of Krishna. If you think, think of Krishna. If you work, work for Krishna. See, in this way, this yoga practice will be perfect. Not other.
Vachamsi Vaikuntha. Neenga pesuningana Krishnarukaga pesunga, saaptingana Krishnarukaga saapidunga, neenga sindhichingana Krishnara patri sindhinga, neenga vela senjingana Krishnarukaga seiyunga. Indha vidhathila உங்களுடைய யோகா பயிற்சியானது பக்குவமானதாகும், வேற விதத்தில் அல்ல.
And that is the perfection of yoga.
அதுதான் யோகத்தின் பூரணத்துவம்.
You've heard of all material desires. If you are simply desiring for Krishna, where is the scope of material desire?
பௌதிக ஆசைகளே இல்லாம நீங்க கிருஷ்ணருக்காக மட்டுமே ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்ப ஜட ஆசைக்கு எங்க இடம் இருக்கு?
Finished. All material desire finished. You haven't got to try for it artificially. I shall not see any nice girl. I shall close my eyes. So that you cannot do.
முடிஞ்சிடும், எல்லா பௌதிக ஆசைகளும் முடிஞ்சிடும். நீங்க செயற்கையா அதை முயற்சிக்க வேண்டியதில்லை. ஓ, நான் எந்த ஒரு நல்ல பொண்ணையும் பார்க்க மாட்டேன், என் கண்ணை மூடிக்கிறேன், அது நீங்க செய்ய முடியாது.
But if you fix up your mind in Krishna consciousness, you are dancing with so many beautiful girls. That's all right, as brother and sister, there is no.
ஆனால் உங்களுடைய மனதை நீங்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைநிறுத்திட்டு அப்போ நீங்கள் பல அழகான பெண்களோடு நடனம் ஆடினாலும் அது சரிதான். அவங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள், அங்கே எந்த கேள்வியும் இருக்க முடியாது.
Is it practical? Perfection, Anju. Artificial you cannot do.
இதுதான் நடைமுறையில் யோகத்தின் பூரணத்துவம். செயற்கையா நீங்க அதை செய்ய முடியாது.
Simply in Krishna consciousness, all perfection is there.
வெறுமனே கிருஷ்ண உணர்வுல எல்லா பூரணத்துவமும் இருக்கு.
Try to understand. All perfection. Because that is spiritual platform. The spiritual platform is eternal, blissful and full of knowledge. Therefore there is no misgivings.
அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. எல்லா பக்குவமும் இருக்கு. ஏன்னா அது ஆன்மீக தளத்தில் இருக்கு. ஆன்மீக தளம் நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவு நிரம்பியது. அதனால தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
பதினொன்பதாவது
ஸ்லோகம், காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதை போல. பாருங்க, இதுதான் உதாரணம்.
So the transcendentalist whose mind has been controlled remains always steady in his meditation on the transcendent self.
மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான்.
In this room, because there is no air waving, the sea, the land is, the flame is steady. Similarly, if the flame of your mind will be remain as steady as this flame, if you absorb the mind with Krishna consciousness.
இந்த அறையில இப்போ காற்று வீசாததுனால இங்க இருக்கக்கூடிய இந்த தீபத்தினுடைய அந்த சுடரானது ஆடாம ஒரு நிலையா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மனதும் கிருஷ்ண உணர்வுல ஆழ்ந்து இருக்கும் போது அப்போ அது ஆடாம உறுதியா இருக்கும்.
Then you know, as the flame is not agitating, your mind will not be agitated. And that is perfection.
எப்படி இந்த தீப சுடரானது அசையாம இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய மனதும் அலைபாயாம இருக்கு அப்படின்னா அதுதான் யோகத்தின் பூரணத்துவம்.
Verses 20-23. The state of perfection is called trance or samadhi. When one's mind is completely restrained from material mental activities by practice of yoga.
20-23 வரையிலான ஸ்லோகங்கள். சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விளக்கப்படுகிறது.
சமாதி மீன்ஸ் not to make void, that is impossible. Klesha adhikatara stisham abhaktya sakta chitusa. Some yogi says that you stop yourself, make yourself motionless. How it is possible to make me motionless?
சமாதி அப்படின்னா சூன்யமாக்குறது அல்ல, அது சாத்தியம் இல்லாதது. கிளேஷோதிகர ஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேஷ்டதாம். சில யோகிகள் சொல்றாங்க, உங்களை நீங்க நிறுத்தி கொள்ளுங்க, நீங்க அசைவில்லாம இருங்க. எப்படி நீங்க என்ன அசைவில்லாதவரை ஆக்க முடியும்?
I am moving spirit. This is not possible. Motionless means when you are fixed up in Krishna, there is no more material motion. That is motionless.
நான் இயங்கக்கூடிய ஒரு ஆத்மா, இது சாத்தியமில்லாதது. அசையாமல் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுடைய மனதை கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று வச்சுருக்கீங்களோ அதுக்கப்புறம் பௌதிகமான அசைவு எதுவும் கிடையாது. அதுதான் அசைவற்று இருக்கிறது.
This material propensities will not anymore disturb. That is called motion. But your motion for Krishna activities will increase.
இந்த பௌதிகமான சுபாவங்கள்லாம் உங்களை இதுக்கு மேலே தொந்தரவு செய்யாது. அதுக்கு பேர் தான் அசைவில்லாமல் இருக்கிறது. இப்போ உங்களுடைய இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களுக்கான அந்த அசைவுகள்லாம் அதிகமாயிட்டிருக்கும்.
The more you increase your motion or activities in Krishna consciousness, you become automatically more or less in material activities. That is the process.
எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்களை உங்களுடைய நடவடிக்கைகளை கிருஷ்ண உணர்வில் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தானாகவே பௌதிக செயல்களில் அசைவற்று போயிடுவீங்க. அதுதான் வழிமுறை.
பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் மோஷன்லெஸ் ஜஸ்ட் தி சேம் எக்ஸாம்பிள் எ சைல்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் யூ கேனாட் மேக் தி சைல்ட் மோஷன்லெஸ் யூ கிவ் இன் சம்திங் பிளே திங் some nice picture you see engaged and motionless
ana neenga seyalatra irukano appdi nenchinga pa adhe oru udaharanam kudukalam kulandhigal poduva oru edathila irukamaatanga oyil illama irupanga ipo neenga oru kulandhai vandu seyalpadama vekkano appdi nenchinga appo neenga edhavadhu velaiyaadradhukku oru nalla oru padathiyo oru porula kudunga appo andha kulandhai adhula eedapadum bodhu avan seyalpadama irupan.
That is the way. So people are motionless. Not motionless, what is called? Moving. But if you want to make him motionless, then give him Krishna engagement.
That is the way. That is why people are still working. But if you want to make him motionless, then give him Krishna engagement. Then Krishna will give him the service.
Then it will be motionless.
அப்போ அவர் அசையாம செயல் இல்லாம இருப்பார்.
And that is realization. Why he should be engaged in Krishna consciousness unless he realizes that I am Krishna's, I am not these matters, I am not these nations, I am not these societies, I am not these rascals, I am simply Krishna. Motionless.
அதுதான் உணர்தல். எதுக்காக அவர் வந்து கிருஷ்ண உணர்வுல ஈடுபடணும்? நான் கிருஷ்ணருடையவன், நான் இந்த ஜடத்துடையவன் அல்ல, நான் இந்த நாட்டுடையவன் அல்ல, நான் இந்த சமுதாயத்துடையவன் அல்ல, நான் இந்த அயோக்கியர்களுடையவன் அல்ல, நான் வெறுமனே கிருஷ்ணருடையவன் அப்படின்றத அவர் உணரலன்னா அவன் ஏன் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடணும்?
His full knowledge.
அவன் முழு அறிவோடு இருக்கான்.
That is my position. I am part and parcel. Movie wangs is you. All these living entities are my part and parcel.
அதுதான் என்னுடைய நிலை. நான் அம்சம், மமை வாம்சோ ஜீவ பூத்த, எல்லா உயிர்வாளிகளும் என்னுடைய அம்சங்கள்.
So as soon as you understand that I am part and parcel of Krishna, immediately you become motionless to material activity.
நீங்க அதை புரிந்து கொண்ட உடனே, நான் கிருஷ்ணருடைய அம்சம்ன்றத புரிந்து கொண்ட உடனே உடனடியா நீங்க இந்த பௌதிக செயல்களுக்கு செயலற்றவராயிடுறீங்க, அசைவற்றவராயிடுறீங்க.
This is characterized by one's ability to see the self by the pure mind and to relish in
தூயம் மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம்.
This is pure mind. Pure mind means to understand oneself that I belong to Krishna.
தூய மனது அப்படின்னா ஒருத்தன் தன்னை கிருஷ்ணருக்கு சொந்தமானவன்றத புரிந்து கொள்றது.
That is pure mind. At the present moment my mind is contaminated. Why? That I am thinking, I belong to this, I belong to that, I belong to this. But when my mind is fixed up, I am Krishna's. That is my condition.
தற்சமயத்தில் என்னுடைய மனது கலங்கப்பட்டு போயிருக்கு. ஏன்னா நான் இதுக்கு சொந்தமானவன், நான் அதுக்கு சொந்தமானவன், நான் எதுக்கு சொந்தமானவன், இந்த மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நான் கிருஷ்ணருடையவன்றதில் எப்போ என்னுடைய மனது நிலை பெற்று இருக்கோ அதுதான் என்னுடைய பக்குவ நிலை.
And to relish and rejoice in the self. In that joyous state, one is situated in boundless.
அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்ய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்.
Rejoice in the self. That means Krishna is the super self. Yoga practice. Then I am individual self. When I am in samadhi with Vishnu, super self, that is my steadiness of the mind.
தன்னில் இன்பமாய் இருத்தல் அப்படின்ற இதானது அப்படின்னா கிருஷ்ணர் உச்சமானவர். இந்த யோக பயிற்சியில் நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மா. எப்போ நான் பரமாத்மாவான விஷ்ணுவில் நிலை பெற்று இருக்கணும், அது என்னுடைய மனதோட உறுதியான நிலை.
ஸோ சூப்பர் செல்ஃப் அண்ட் செல்ஃப் அண்ட் என்ஜாய், என்ஜாய்மெண்ட் கேனாட் பி அலோன், தேர் மஸ்ட் பி டூ.
அதனால அந்த தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இன்பம் அப்படின்னும் போது தனிமையில் அனுபவிக்க முடியாது, ரெண்டு பேர் இருக்கணும்.
Have you got any experience of enjoyment alone? No.
தனிமையில் அனுபவிக்கிறதுன்ற அனுபவம் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? கிடையாது.
So enjoyment alone is not possible. Enjoyment means to Krishna and you.
அதனால தனியாக அனுபவிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாது. அனுபவிக்கிறது அப்படின்னா ரெண்டு பேர், நீங்களும் கிருஷ்ணரும்.
The super soul and the individual soul. That is the way. You cannot enjoy alone. That is not your position.
பரமாத்மா ஆத்மா ரெண்டு பேரும் அனுபவிக்கணும், அதுதான் வழி. நீங்க தனிமையா அனுபவிக்கிறதுன்றது உங்களுக்கான நிலை இல்லை.
One is situated in boundless transcendental happiness and enjoys himself through transcendental senses. Established thus, one never departs from the truth, and upon gaining this, he thinks there is no greater gain. Being situated in such a position, one is never shaken, even in the midst of the greatest difficulty. This is...
இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவுவதில்லை, இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் இல்லை என்று நினைக்கிறான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினாலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும். நான் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்றதில் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தீங்க அப்படின்னா, அப்போது உங்கள் வாழ்க்கையினுடைய மிக சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதுதான் சரணாகதி.
கிருஷ்ணா வில் கிவ் யூ ப்ரொடெக்ஷன். யூ ட்ரை யுவர் பெஸ்ட், யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ், பட் பிலீவ் இன் கிருஷ்ணா.
உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுப்பாருன்னு. நீங்கள் உங்களால முயற்சியை எடுங்க, உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்துங்க, ஆனால் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வைங்க.
பாலசமேஹ பிதரோ நிசங்கா. இஃப் கிருஷ்ணா நெக்லெக்ட்ஸ், நோ அதர் ரெமெடி கேன் ப்ரொடெக்ட் யூ, நோ அதர் மேஜர் கேன் ப்ரொடெக்ட் யூ. டோன்ட் திங்க், சப்போஸ் ஒன் இஸ் டிசீஸ்ட், மெனி எக்ஸ்பர்ட் பிசிஷியன் ட்ரீட்டிங் ஹிம், nice medicine is offered, is that guarantee for his life? No.
கிருஷ்ணர் உங்களை உதாசீனப்படுத்திட்டாருன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? வேற எந்த விதத்திலையும் உங்களால உங்களை பாதுகாத்துக்க முடியாது. இப்போ ஒரு வியாதியஸ்தன் இருக்கான், அவனுக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்ற நிறைய மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்குறாங்க, நிறைய மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, அதனால அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
That is not guaranteed. If Krishna neglects, in spite of all these good physician and medicines, he will die.
அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. கிருஷ்ணர் உதாசீனப்படுத்திட்டாருன்னா இந்த எல்லா நல்ல மருத்துவர்கள் மருந்து எல்லாம் இருந்தாலுமே அவன் இறந்து போவான்.
And if Krishna protects him, even if he has no expert treatment, he will still survive.
மேலும் இப்போ கிருஷ்ணர் பாதுகாக்கிறார் அப்படின்னா, அங்கே ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவம் பார்க்கப்படலைன்னாலும் அவன் உயிர் பிழைப்பான்.
ஸோ ஒன் ஹூ இஸ் ஃபிக்ஸ்ட் அப் இன் கிருஷ்ணா ஃபுல்லி சரண்டர், அண்ட் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் சரண்டர் இஸ் தட் கிருஷ்ணா வில் ப்ரொடெக்ட்.
அதனால் யார் ஒருத்தன் கிருஷ்ணரில் நிலை பெற்று இருக்கானோ அவனுக்கு சரணாகத்தின்னு வரும்போது அதில் ஒரு கருத்து என்னென்னா, கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார்.
Then he was happy, just like the child. He is fully surrendered to the parents, and he is confident that my father is there, my mother is there. So he is happy.
அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு குழந்தை மாதிரி அவன் முழுக்க பெற்றோர்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கான். ஓ, இங்கே என்னுடைய அப்பா இருக்காங்க, இங்கே என்னுடைய அம்மா இருக்காங்க, அதனால அவன் சந்தோஷமாக
இருக்கான். If you know that somebody is there who is my patron, who is my saver, are you not very happy?
என்னுடைய துணையா ஒருத்தர் இருக்கார், என்னை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா என்ன?
But if you do everything on your own account, at your own responsibility, are you happy? Similarly, if you are convinced in Krishna consciousness that Krishna will give me protection, and if you are true to Krishna, that is the standard of happiness.
ஆனா நீங்களா உங்களுடைய பொறுப்புல எல்லாமே நீங்களா செய்றீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க இந்த கிருஷ்ண உணர்வுல நம்பிக்கை கொண்டு கிருஷ்ணர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்னு நம்பினீங்கன்னா, நீங்க கிருஷ்ணருக்கு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு தரமான உண்மையான மகிழ்ச்சி.
You cannot be happy otherwise. That is not possible.
அப்படி இல்லைன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை.
ஏக பகுனாம் விததாதி காமன், that is the fact. Even in your rebellious condition, Krishna is giving you protection. Without Krishna's protection, you cannot live for even for a second. He is so kind.
ஏக பகுனாம் விததாதி காமன், அதுதான் உண்மை. நீங்க கிருஷ்ணருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில கூட அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய பாதுகாப்பு இல்லாம உங்களால ஒரு வினாடி கூட வாழ முடியாது. அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர்.
But when you admit it, when you recognize it, then you become happy. Now Krishna is giving you protection, but you do not know it because you have taken your life at your own risk.
ஆனா எப்ப நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்களோ, எப்ப நீங்க அதை பாராட்டுறீங்களோ அப்ப நீங்க சந்தோஷமாகலாம். இப்போ கிருஷ்ணர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கார், ஆனா உங்களுக்கு அது தெரியல. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சொந்த ரிஸ்க்ல நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க.
Therefore, he has given you freedom all life. Do whatever you like. As far as possible, I will give you protection. But when you fully surrender, the whole charge is to Krishna. That is special protection.
அதனால தான் அவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். சரி, நீ என்ன விரும்புறியோ அதை செய்துக்கோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். ஆனால் எப்போ நீங்கள் முழுமையாக சரணடைறீங்களோ அப்போது கிருஷ்ணர் உங்களுக்கு முழுமையாக பொறுப்பேற்கிறார். அதுதான் ரொம்ப விசேஷமானது, அதுதான் விசேஷமான பாதுகாப்பு.
Just like a father. The child who has grown up doesn't care for the father, he is acting freely. What the father can do, all I do, whatever you like. But the child who is fully under the protection of the father, he takes more care.
ஒரு தந்தையை போல ஒரு குழந்தை வளர்ந்துருக்கான், அவன் அப்பாவை பற்றி கவலைப்படுறதில்லை, அவன் சுதந்திரமாக செயல்படுறான். அப்போ அப்பாவால் என்ன பண்ண முடியும்? சரி, நீ என்ன விரும்புகிறியோ அதை செய்யன்றுவார். ஆனால் அதே வேறொரு குழந்தை தந்தையோட முழு பாதுகாப்பில் இருக்கான் அப்படின்னா அப்போ அதிகம் கவனம் செலுத்தி பாதுகாக்கிறார்.
There is stated in Bhagavad Gita, I find, Samoham sarva bhuteshu, I am equal to everyone. Name desha, nobody is my enemy. How he can be enemies? Everyone is Krishna's son. How he can become enemy to Krishna? His son. That is not possible.
அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சமோகம் சர்வ பூதேஷு, நான் எல்லோருக்கும் சமமானவன். நமே துவேஷ, யாருமே எனக்கு எதிரி இல்லை. எப்படி அவர் எதிரியாக இருக்க முடியும்? எல்லாருமே கிருஷ்ணருடைய புதல்வர்கள் என்னும்போது எப்படி அவன் கிருஷ்ணருக்கு எதிரியாக இருக்க முடியும்? அவன் மகனாச்சே, அது சாத்தியம் இல்லை.
He is friend of everyone. But we are not taking advantage of his friends. That is our disease. He is friend to everyone. Samoham sarva bhuteshu.
அவர் எல்லாருக்குமே நண்பர். ஆனால் அவருடைய அந்த நட்பை நம்ம முறையாக உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வியாதியே. அவர் எல்லோருக்குமே நண்பராக இருக்கார். சமோகம் சர்வபூதேஷு.
பட் ஒன் ஹூ இஸ் ரெகக்னைசிங், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் கிருஷ்ணா இஸ் கிவிங் மீ ப்ரொடெக்ஷன் இன் திஸ் வே. திஸ் இஸ் தி வே ஆஃப் ஹேப்பினஸ்.
ஆனால் யார் ஒருத்தர் அதை உணர்றாங்களோ, யார் ஒருத்தரால் அதை புரிந்து கொள்ள முடியுதோ, கிருஷ்ணர் தான் எனக்கு இந்த விதத்தில் பாதுகாப்பு கொடுக்குறார் அப்படின்னு புரிஞ்சிட்டா அதுதான் சந்தோஷத்துக்கான வழி.
This indeed is actual freedom from all miseries arising from material contact. This yoga is to be practiced with determination and an undaunted heart.
அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும்.
24. One should engage oneself in the practice of yoga with undeviated determination and faith. One should abandon without exception all material desires born of ego and thus control all the senses on all sides by the mind.
24th ஸ்லோகம். யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையில் இருந்து பிறழாமலும் ஈடுபட வேண்டும். மனக்கற்பனையால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும்.
Purport. A yoga practitioner should be determined and should patiently prosecute the practice without deviation.
பொருளுரை. யோக பயிற்சியாளன் மன உறுதியுடனும் பாதையில் இருந்து பிறழாமல் பொறுமையுடனும் யோகத்தை கடைபிடிக்க வேண்டும்.
Now, this determination can be, actually practiced or can be actually attained by one who does not indulge in sex life.
இப்போ இந்த உறுதியானது உண்மையிலேயே பயிற்சி செய்கிறது அல்லது உண்மையிலேயே இதை அடைகிறதுன்றது யார் ஒருத்தர் பாலுருவ வாழ்க்கையில ஈடுபடாமல் இருக்காங்களோ அவங்களால முடியும்.
His determination is strong. Therefore, in the beginning, it was said that without sex life, the determination or control sex life.
அவனுடைய உறுதி திடமானதா இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா பாலுருவ வாழ்க்கை இல்லாம அப்படின்னு. அதுதான் உறுதி, அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பாலுருவ வாழ்க்கை.
If you indulge in sex life, then this determination will not come. Flickering determination.
நீங்க பாலுருவ வாழ்க்கையில ஈடுபட்டீங்கன்னா இந்த உறுதி வராது, நிலையில்லாத உறுதியா இருக்கும்.
Therefore, the sex life should be controlled or given up. If it is possible to give up altogether, if not control, then you get determination.
அதனால தான் இந்த பாலுருவ வாழ்க்கை அப்படின்றது கட்டுப்படுத்தப்படணும் அல்லது மொத்தமாக அதை கைவிடப்படணும். அது முடியும்னா அது மொத்தமாகவே அதை விட்டுறது நல்லது. அதை கட்டுப்படுத்த முடியலன்ற பட்சத்தில் அப்போது உங்களுக்கு அந்த உறுதி கிடைக்கும்.
Because after all, this determination is bodily affair. So, these are the methods how to get determination.
ஏன்னா இந்த உறுதின்றதும் இந்த உடல் ரீதியான ஒரு விவகாரம் தான். இருந்தாலும் அந்த உறுதியை அடையறதுக்கு இதுதான் வழிமுறை.
One should be sure of success at the end and pursue this course with great perseverance, not becoming discouraged if there is any delay in the attainment of success.
இறுதியில் அடையப்படும் வெற்றியில் நம்பிக்கை கொண்டு மிக்க பொறுமையுடன் வெற்றி அடைவதில் ஏற்படும் தாமதத்தினால் தளர்ச்சி அடையாது இவ்வழியில் முன்னேற வேண்டும்.
Determination means that one has to continue with patience and perseverance. I am not getting the desired result. Oh, what is this Krishna consciousness I give? No. Determination. It is a fact because Krishna is saying this, it must happen.
உறுதி அப்படின்னா ஒருத்தன் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து அதில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஓ, நான் விருப்பப்பட்ட பலனை அடையல, இது என்னங்க கிருஷ்ண பக்தி, அதை நான் கைவிட்டுறேன், இல்லை உறுதியோடு இருக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு இது நடந்தாகும் அப்படின்னு.
There is nice example that a girl is married to a husband. She is hankering after a child. So, if she thinks that now I am married, I must have immediately child. Is it possible?
இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு. அந்த பெண்ணுக்கு குழந்தைன்னா ரொம்ப ஏக்கம் அதிகம். அதனால் இப்போ அந்த பெண் நினைக்கிறா, எனக்கு தான் திருமணம் ஆயிடுச்சே, இப்போ உடனடியாக எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு. அது சாத்தியமா?
Just have patience. You just become faithful wife, serve your husband, and let your love grown up. And because your husband and wife, it is sure you will have children. But don't be impatient.
கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்கள் ஒரு நம்பிக்கை உள்ள மனைவியாக உங்கள் கணவனுக்கு சேவை புரிஞ்சு உங்களுக்கு இடையில அந்த அன்பு வளர்ந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்றதுனால உறுதியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் பொறுத்து இருக்கணும்.
Similarly, when you are in Krishna consciousness, your perfection is guaranteed. But you will have patience.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ண உணர்வுல இருக்கும் போதும் உங்களுக்கு பக்குவம் என்றது உறுதியானது, உத்தரவாதமானது. ஆனா நீங்க அதுக்காக பொறுமையோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும்.
I should not be impatient. That impatience is due to loss of determination.
நான் பொறுமை இல்லாம இருக்க கூடாது. அந்த பொறுமை இல்லாமல் இருக்கிறதுன்றது உறுதி இல்லாமல் இருக்கிறதுனால.
Well, how does loss of determination is there? Due to excessive sex life. These are all consequences.
எப்படி அந்த உறுதி இல்லாமல் போகுது? அதிகமான பாலுறவுல ஈடுபடுறதுனால. இதெல்லாம் அதனுடைய விளைவுகளாக வந்துட்டு இருக்கு.
Success is sure for the rigid practitioner. Regarding Bhakti Yoga, Rupa Goswami says, the process of Bhakti Yoga can be executed successfully with full-hearted enthusiasm, perseverance, and determination by following the prescribed duties in the association of devotees and by engaging completely in activities of goodness.
உறுதியான பயிற்சியாளனுக்கு வெற்றி நிச்சயம். பக்தி யோகத்தை பற்றி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுகிறார், இதயபூர்வமான உற்சாகம், பொறுமை, உறுதி, பக்தர்களின் சங்கம், விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுதல், சத்துவகுண செயல்களில் இடையறாது ஈடுபடுதல், இவற்றின் மூலம் பக்தி யோக முறையை வெற்றிகரமாக பின்பற்றலாம்.
As for determination, one should follow the example of the sparrow who lost her eggs in the waves of the ocean. A sparrow laid her eggs on the shore of the ocean, but the big ocean carried them away on its waves. The sparrow became very upset and asked the ocean to return her eggs. The ocean did not even consider her appeal, and so she decided to dry up the ocean.
உறுதியை பொறுத்தவரை கடலின் அலைகளால் தனது முட்டைகளை இழந்த குருவியின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு குருவி கடற்கரையில் முட்டைகளை இட்டது. ஆனால் பெருங்கடல் அம்முட்டைகளை தனது அலைகளால் இழுத்து சென்று விட்டது. மிகுந்த வருத்தமுற்ற குருவி தனது முட்டைகளை திருப்பி தரும்படி கடலிடம் கேட்டது. அம்முறையீட்டினை கடல் கண்டுகொள்ளவே இல்லை.
A sparrow is trying to dry up the ocean. This is called determination.
பாருங்க, ஒரு குருவி ஒரு கடலையே வற்ற செய்ய முயற்சிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் உறுதி.
Just like our Gandhi, he declared war against the Britishers. What is the non-violent non-cooperation? But
உதாரணத்துக்கு நம்முடைய காந்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுத்தார். எப்படி? அஹிம்சாவாதம், ஒத்துழையாமை இயக்கம். எப்படின்னா அங்க உறுதி இருந்தது.
All right, you fight, you kill me, I shall not attack.
இந்த பிரிட்டிஷ்காரங்களை நான் விரட்டி அடிக்கணும்னு நினைச்சார். அவர் அதை செய்தார். அவர் உபயோகித்த ஆயுதம் என்ன? அகிம்சாவாதம். சரி, சண்டை போடணுமா, என்னை கொல்லணுமா, நான் உன்னை தாக்க போறது கிடையாது. அது என்ன? அதுதான் உறுதி.
People laughed. Gandhi is declaring war with the Britishers, so powerful British Empire.
ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக காந்தி போர் தொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி மக்கள் சிரிச்சாங்க.
And actually, after the Britishers lost India, they lost all empire. Because that was the jewel of British Empire.
உண்மையிலேயே பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை இழந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ராஜாங்கத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. ஏன்னா அதுதான் பிரிட்டிஷ் ராஜாங்கத்தினுடைய மணிமகுடமா இருந்தது.
The last all position in the Far East, the last position in Egypt, the last position in Suez Canal, everything lost. The determination is so nice. God.
அவங்களுடைய உடைமைகள் கிழக்கத்திய நாடுகளை எல்லாத்தையும் இழந்தாங்க. எகிப்தில் அவங்களுடைய எல்லா உடைமைகளையும் இழந்தாங்க. அவங்க சுயஸ் கனவில் எல்லா உடைமைகளையும் இழந்தாங்க. எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அதனால் இந்த உறுதின்றது அவ்வளோ ஒரு அருமையான விஷயம்.
She began to pick out the water with her small beak, and everyone laughed at her for her impossible determination. The news of her activity spread, and at last Garuda, the gigantic bird carrier of Lord Vishnu, heard it. He became compassionate towards his small sister bird. And so he came to see the small sparrow, and he promised his help. Thus Garuda at once asked the ocean to return her eggs. Lest he himself take up the work of the sparrow. The ocean was frightened at this and returned the eggs. Thus the sparrow became happy by the grace of Garuda.
எனவே குருவி கடலை வற்றச் செய்வது என்று முடிவு செய்தது. தனது சின்னஞ்சிறு அழகால் கடல் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது. அதன் இயலாத உறுதியை கண்டு எல்லோரும் சிரித்தனர். இச்செய்தி பரவ இறுதியில் விஷ்ணுவின் மாபெரும் பறவை வாகனமான கருடன் இதனை கேட்டார். தனது சிறிய சகோதரி பறவையின் மீது கருணை கொண்ட அவர் குருவியை காண வந்தார். சிறு குருவியின் உறுதியினால் மனமகிழ்ந்த கருடன் உதவி செய்வதாக வாக்களித்தார். இவ்வாறாக உடனடியாக குருவியின் முட்டைகளை திருப்பித் தரும்படியும், இல்லாவிடில் குருவியின் செயலை தான் செய்துவிடுவேன் என்றும் கருடன் கடலை எச்சரித்தார். கடல் பயந்து போய் குருவியின் முட்டைகளை திருப்பி கொடுத்தது. இவ்வாறாக கருடனின் கருணையினால் குருவி மகிழ்வுற்றது. கருடன் அந்த குருவிக்கு உதவி செய்தது.
Similarly, the practice of yoga, especially bhakti yoga, in Krishna consciousness may appear to be a very difficult job. But if anyone follows the principles with great determination, the Lord will surely help. For God helps those who help themselves.
Yes.
அதுபோலவே யோக பயிற்சி, குறிப்பாக கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி யோகம் மிகவும் கடினமாக தோன்றலாம். ஆனால் யாரேனும் மிக்க உறுதியுடன் கொள்கைகளை பின்பற்றினால் கடவுள் நிச்சயமாக உதவுவார். ஏனெனில் தனக்கு உதவி கொள்பவனுக்கு கடவுள் உதவுகிறார்.
Determination means be enthusiastic also. That is one of the part of determination.
உறுதி அப்படின்னா உற்சாகமாக இருக்கிறதும் கூட. உற்சாகன்றது அந்த உறுதியோட ஒரு பகுதி.
சஹாத்ஜா தத்தத் கர்மா உற்சாக, that enthusiasm is a real beginning of determination.
உற்சாக தைரிய தத்தத் கர்ம பிரவர்த்தனா. உற்சாக அப்படின்றது உறுதியினுடைய தொடக்கம்னு சொல்லலாம்.
Unless you are enthusiastic, how your determination can continue?
நீங்க உற்சாகமா இருந்தால் ஒழிய எப்படி உறுதி தொடர்ந்து இருக்கும்?
So determination, enthusiasm, patience, working in the regulative principle.
அதனால உற்சாகம், பொறுமை, கட்டுப்பாட்டு விதிமுறைகளை செயல்படுத்துறது,
These are the different functions of determination.
இவைகள் எல்லாம் உறுதியினுடைய சில செயல்பாடுகள்.
Determination is one word of all these things. Enthusiasm, patience, working hard, with confidence. These are different features of determination.
இது எல்லா வார்த்தைகளும் சேர்ந்தது தான் உறுதின்றது. உற்சாகமாக இருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது, நம்பிக்கையோடு செயல்படுறது, இதெல்லாம் இந்த உறுதியோட வெவ்வேறு தன்மைகள்.
பட் இஃப் யூ கமிட் மிஸ்டேக் பை டேக்கிங் லெஸ் ஃபுட், தட் மிஸ்டேக் இஸ் நாட் பேட். Don't be determined to take more.
Ana neenga koraivana unavu saapittu thappu pandringa appadina andha thappu onnu mosamaanadalla. Neenga adhigama saapradhala da urudiyoda irukkudadu.
Suppose you have taken some food which is less than what you ought to take, so that mistake is not bad.
Ippo நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட வேண்டி இருந்தது, ஆனால் அதை விட நீங்க குறைவாக தான் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த தவறு மோசமானதல்ல. அதுக்கு பதிலாக நீங்க அதிகமாக சாப்பிட்டு தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பு மோசமானது.
சோ ரேஷனலைசேஷன், இஃப் யூ திங்க் தட் யுவர் ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் ப்ராப்பர், தென் யூ கமிட் மிஸ்டேக் டு தி சைட் லெஸ்.
அதனால் உங்களுடைய பகுத்தாய்வுக்கு இது முறையாக தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குறைவாக சாப்பிட்ற தப்பை நீங்கள் பண்ணுங்கள்.
டோன்ட் காமிட் மிஸ்டேக் டு தி அதர் சைட்.
வேற ஒரு தப்பை பண்ணிடாதீங்க, அதிகமாக சாப்பிட்றதுன்ற தப்பை.